ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பறை அதாவது பராசக்தின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து பறைன்னு சொல்லுவாங்க, அதிகாரம் கொடுத்து சொல்லுவாங்க. பரானே சொல்லுவாங்க, ஞானத்தை வந்த பெருமான் பராவணமாவது நீ இருந்திருக்காரு, அதான் பறை. அப்புறம் ஆதி ஆதிசக்தி, அதுக்குதான் இன்னொரு பேரு திரோதான சக்தி, தங்களுக்கு தெரியும். ஆதி இச்சை ஞானம் கிரியை, இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தின்னு சொல்லுவாங்க. இதுல பராசக்தி என்பது சிவபெருமானுடைய அந்த சக்தி, அந்த இயல்பான சக்தி பராசக்தி, அது மேலானது என்று பொருள்படும். பரானா மேலானது. நம்ம திருநீரே அந்த பராசக்தி மயமாய் திகழ்வதாதான் பராவணமாவது நீருன்னார். சரி, பராசக்திங்கிறது மேலான அவருடைய சக்தி, என்னைக்கும் உயிர்கள் மேல அனுகிரகம் பண்ணணுங்கிற அந்த எண்ணத்தோடைய இருப்பது. அந்த அனுகிரகத்தை பெறக்கூடிய தகுதியை உயிர்களுக்கு ஏற்படணும் இல்லையா, அப்போ அந்த தகுதியை வரவழைப்பதற்காக இந்த பராசக்தி என்ன பண்ணுது, இந்த ஐந்தொழில் பண்ணணும்னு திருவுள்ளம் கொள்ளுது. இப்ப மறைந்திருந்துதான் ஐந்தொழில் பண்ணுது, அருளும் போதுதான் வெளிப்படுது, மற்றதெல்லாம் படித்தல் காத்தல் அடித்தல் மறைந்திருந்தான் பண்ணுது. அப்படி மறைந்திருக்கின்ற அந்த நிலைதான், அதுதான் ஆதிசக்தி, மறைப்பாற்றல் சிவதான சக்தி. ஆமா, நம்ம உயிர்கள் மீது வைத்திருக்கின்ற கருணை அது இச்சாசக்தி. உயிர்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற சக்தி ஞானசக்தி. சிந்தித்தபடியே உயிர்களுக்கு அந்தந்த பெயர்களை உருவாக்கி தருகின்ற சக்தி, வழங்குகின்ற சக்தி கிரியாசக்தி. உயிர்களுக்கு தேவையானவற்றை அறிதல் ஞானசக்தி, அறிந்தபடி தேவைகளை வழங்குதல் கிரியாசக்தி. இதெல்லாம் அருள்மிகு சிவாச்சாரியார் நமக்காக கருணையோடு சொன்னது. ஒரே சக்தி தான், இப்படி அந்தந்த தொழில் வேறுபாட்டினாலே வேறு வேறு பெயர் பெறுகிறது. ஒரே மின்சக்தி தான் இங்க ஃபேன்ல சுழற்றும் சக்தியா இருக்குது, விளக்குல வந்து ஒளியை தரும் சக்தியா இருக்குது, ஒளி ஆற்றலா வெளிப்படுது. இங்க எந்த ஆற்றலா, இயற்காற்றலா வெளிப்படுது, லைட்ல ஒளி ஆற்றலா வெளிப்படுது இல்லையா, இப்படி அதுல ஒளி ஆற்றலா வெளிப்படுது ஒளிப்பெருக்கியில. இந்த மாதிரி ஒரே சக்தி எப்படி வெவ்வேறு தொழில் காரணமாக வெவ்வேறு பெயர் பெறுகிறதோ அது மாதிரி தான் சிவசக்தியும் வந்து, அதான் வந்து ஒன்றதாய் இச்சா ஞான கிரிய என்று ஒரு மூன்றாகி நின்றிடும் சக்தி. இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும், நன்றலாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் நாதன், அன்று அருள் கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம். என்னென்ன மாதிரி உலகத்தெல்லாம் தோற்றுவிப்போம்னு சிந்திக்கின்ற நிலையிலே ஞான சக்தி, சிந்தித்தபடியே செயல்படுத்தும் போது உலகங்களை எல்லாம் படைத்து வழங்கும் போது அது கிரியாசக்தி. இப்படி தன் அருள் சக்தியானது ஐந்தாக விளங்குகிறது. ஐந்தாய் விளங்குவது கண்டு ஆங்கதனை மண்ணுருவமாக மருவியே, அந்த அருட்சக்தி பெருமானுக்கு திருவுருவமாகவும் விளங்குகிறது. பின்னமுறும் காரணங்கள் மேவி, பின்னமுறும் காரணங்கள்னா வேறுமயர் மாதிரியா இருக்கிற காரணங்கள். காரணம்னு இங்க சொன்னது முதல் காரணம், அது மாயை. முதல் காரணம் எது, மாயை, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த மாயையும் வேறு வேறு மாதிரி இருக்குதான், என்ன சுத்த மாயை அசுத்த மாயை, அந்த வேறுபாடு இருக்குது இல்லையா, அதான் பின்னமுறும் காரணங்கள் மேவி. கருதறிய எவ்வுயிரும், உயிர்களை கருதறியவைன்னு சொன்னார். என்னன்னா அவற்றினுடைய எண்ணிக்கையை நாம கருதி அறிய முடியாது. ஒரு உயிரா, ரெண்டு உயிரா, ஆயிரமா, கோடியா, எண்ணற்ற உயிர்கள் இருக்கின்றன, அதான் கருதறிய எவ்வுயிரும். என்ன ஏறலாது எய்த தனுவாதி சீருடனே தோற்றுவித்து, தனுவாதினார், தனு கூட்டல் ஆதி சேர்த்ததுன்னா தனுவாதி. ஆதினா என்ன இருக்கும் இந்த இடத்துல, முதலிய, நல்லா சொன்னீங்க. தனுவாதினா தனு முதலிய, தனு முதலினா தனு காரணம் புவனம் போகம், தனுவாதின்னு சொல்லிட்டார். இந்த வித்யா தத்துவங்களை சொல்லும் போது கலாதிம்பாங்க, கலை முதலியன்னு அர்த்தம். அதே மாதிரி தனு முதலியேன்னு சொல்லிட்டா தனு கரணம் புவனம் போக நாளையும் கொள்ளணும். தனுவாதி சீருடனே தோற்றுவித்து, பெருமையோடு அதை தோற்றுவிக்கின்றாராம். தனு கரணம் புவனம் போக முடியலாம், எதுக்காக தோற்றுவிக்கின்றார், தமக்காக இல்ல, எவ்வுயிரும் எய்த, எல்லா உயிரும் அந்த தனுவாதிகை பொருந்துவதற்காக, தனு கரண புவன போகங்களை எல்லா உயிரும் பொருந்துவதற்காக தோற்றிருக்கின்றார். எப்படி பொருந்துதான்? ஏரகராது எய்த. ஏர்னா அழகுன்னு ஒரு பொருள் படும், இங்க முறைமைங்கிற பொருள் வருது. எதுவும் முறையா இருந்தா தானே அழகு. முறைனா என்ன? அது அதன் வினைக்கு ஏற்றபடி பொருந்த. எல்லா உயிரும் தனு கரண புவன போகங்களை தாம் செய்த வினைக்கு ஏற்றபடி பொருந்த, வினைக்கு ஏற்றபடி பொருந்த. நாமெல்லாம் இந்த காலத்துல இந்த ஊர்ல இந்த சிந்தனையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு முன்னை சிவபுண்ணியம் இருக்கின்றது. அதனால நமக்கு இந்த இந்த ஊரோட நம்மளை பொருந்த வச்சிருக்காரு இந்த காலத்துல. இல்லையா? இப்படித்தான் ஒவ்வொரு அனுபவத்தையும் நாம பொருத்தி பார்க்கணும். ஆகவே இது ஏறகலாதுங்கும் போது அந்த அந்த வினை வினைக்கு ஈடான முறைமை நீங்காமல், வினைக்கு ஈடான முறைமை நீங்காமல் ஏறகலாது எய்த தனவாதி சீருடனே தோற்றுவித்து துய்ப்பித்து இந்த போகங்களை எல்லாம் துய்க்கும்படி அனுபவிக்கும்படி செய்து ஒடுக்கி, அப்புறம் ஊழிக் காலத்தில் இந்த தோற்றுவித்த தனுவாதிகளை ஒடுக்கி, தோற்றுவித்த தனு கரணம் புவன போகங்களை ஒடுக்கி இகழாது மறைத்து, இகழாது மறைத்து ஒடுக்கின பிறகு என்ன இகழாதுன்னு ஏன் இங்க சொல்ல வேண்டியது வந்ததுன்னா, ஒடுக்கின பிறகு என்ன மீண்டும் தோற்றுவிக்க வேண்டியது இருக்கு. இப்ப ஏற்கனவே தோற்றுவித்தது தானே, அதுதானே ஒடுக்கியிருக்கிறார் இல்லையா? இந்த ஊழிக் காலத்துக்குள்ளையாவது உயிர்கள் எல்லாம் பக்குவம் பெற்று முத்தி பெற்றுட்டதுன்னா திரும்ப தோற்றுவிக்க வேண்டியது இல்லையே. ஆனா அந்த பக்குவம் நிறைய உயிர்களுக்கு இன்னும் வரல இல்லையா? ஊழிக் காலம்னா என்ன? அது உடனே வந்து வரக்கூடியதா? எவ்வளவோ நீண்ட நெடுங்காலம். இப்ப இவ்வளவு நீண்ட நெடுங்காலம், ஒரு ஊழிக் காலத்துக்குள்ளேயே எத்தனை எத்தனை பிறவிகள் மாறுது நமக்கு இல்லையா? இத்தனை இத்தனை பிறவிகள் கொடுத்தும் இன்னந்த உயிர்கள் முத்திக்கான பக்குவத்து வரலையே இல்லையா? ஒடுக்கிய உலகத்தை மீண்டும் தோற்றுவிக்க வேண்டியிருக்க, என்ன இப்படி இருக்கின்றன உயிர்கள் என்று இகழாமல் இல்லையா? நாம ஒரு கலைய ஒருத்தருக்கு கத்துக் கொடுக்கறோம்னு வைங்க, சொல்ல சொல்ல அப்படியே கேட்டு அப்படியே கத்துக்கு வந்தாலும் நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இல்ல ஒரு தடவை வச்சு ரெண்டு தடவை கேட்டா கொஞ்சம் பொறுமையா சொல்லிக் கொடுப்போம், ஒரு தடவை வச்சு நாலு தடவை சொல்லிக் கொடுப்போம் இல்லையா? எவ்வளவு தடவை சொல்லி கொடுத்தாலும் பண்ணிய தவறையே பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன ஐயாங்கெல்லாம் போட்டு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இகழ ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஆனா பெருமான் வந்து அவ்வாறு எந்த உயிரையும் இகழாமல் எத்தனை முறை ஊழிக்கான உலகத்தை ஒடுக்கியாச்சு, எத்தனை முறை புனர்வுபவம் பண்ணியாச்சு, இன்னும் இந்த உயிர்களுக்கு ஒரு பக்கம் இல்லை என்று இகழாமல் திருவுள்ளத்தில் இகழாமல் என்ன மறைத்து, மறைத்துனா அந்த மறைப்பு சக்தி ரூபமாக இருந்து கொண்டு மீண்டும் உலகத்தை என்ன செய்கிறார்? தோற்றுவித்து வினைப்பழங்களை துய்ப்பித்து ஒடுக்குவித்து மீண்டும் மீண்டும் இவ்வாறு இந்த ஐந்தொழில்களை செய்து வருகின்றார். மீண்டும் மீண்டும் ஐந்தொழில்களை பல ஊழிக்காலங்கள் செய்து வர செய்து வரதான் உயிர்கள் படிப்படியாக பக்குவமுற்று, அந்த முதல்ல வரவேண்டிய பக்குவம் என்ன? இருவினை ஒப்பு இல்லையா? அது சரியைக்குரிய யோகம், இதெல்லாம் செய்தால்தான் வரும். இதெல்லாம் வர வேண்டிய பக்குவம் சொல்லிட்டா அது சும்மா இல்ல, சரியைக்குரிய யோகம், இவற்றை பயில பயில வழிபாட்டை பயில பயில இருவினை ஒப்புன்னு வர, சரியில பயில பயில கிரிய நிலைக்கு உயர்த்துவார் இல்லையா? சமய திசை பெற்று அனுஷ்டானம் செய்து கொண்டு அதுல நல்ல ஒரு விருப்பம் வந்த உடனே என்ன பண்ணுவார்? விசேட திசை பெற்று சிவபூஜை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவார். சிவபூஜை செய்தவர்களுக்கு அகத்திலேயே அந்த சிவயோகம் இயற்றணும்னு ஆர்வம் வரும், அப்ப அந்த யோக நிலைக்கு உயர்த்துவார். அதற்கு ஏற்ற குருவை அவரெல்லாம் கூட்டியிருப்பார். அந்த யோகமும் பயின்றவர்களுக்கு கொடுத்த தனுகரண போனபோங்களை கொண்டு என்னென்ன வழிபாடு செய்யணுமோ அத்தனை இந்த உயிர் செய்தாச்சு. நம்ம இந்த உயிருக்கு சிவஞான சார்பினை வழங்கி முத்தி கொடுத்துட வேண்டிதான். அந்த யோகமும் செம்மையாக ஏற்றவர்களுக்கு தான் இருவினை ஒப்பு வரும். அந்த இருவினை ஒப்பு வந்த உடனே இந்த உயிருக்கு அவரே குருவாக எழுந்தருளி வந்து ஞான தீர்க்கைகள் வழங்கி என்ன செய்வார், பாச நீக்கமும் சிவப்பேரும் வழங்கி விடுவார். அப்ப எப்படி வருவாராம், இத்தனை பிறவி இத்தனை பலவும் பல்வேறு ஊழிக்காரங்கள் உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்து செய்து உலகத்தை ஒடுக்கி தோற்றுவித்து அந்த உயிர்களுக்கு பல வினைப்பழங்களை ஊட்டி திரும்ப ஒடுக்கி தோற்றுவித்து திரும்ப திரும்ப இந்த ஐந்தொழிலை செய்து
அது பற்றி உயிர்களை இகழாமல் இந்த உயிர்களின் தொடர்ந்து ஐந்தொழில் செய்து இப்படி பல ஊழிக்காலங்கள் இந்த உயிர்கள் வாழ்ந்து எப்போ அந்த இறைவனை ஒப்பு வருதோ அந்த இறைவனை ஒப்பு வந்த உடனே மலச்சக்தி கெடும், இறைவனை ஒப்பு வந்து அதனால் மலச்சக்தி கெடுதல் நல்லா மலவரிவாகும், மலச்சக்தி கெடுதலும் மலவரிவாகும்.
இருள் நீக்கமும் ஒளி விளக்கமும் உடன் நிகழ்ச்சிகள், ஆனந்தமும் இருள் மாதிரி அது அது இருளின் சக்தி கெடுதுன்னா அங்க ஒளி சக்தி மேலோங்குதுன்னு இருக்கும். அப்போ அந்த மலபரிபாகம் நிகழ்ந்தால் என்ன திருவருள் சக்தி தான் ஒளி, அந்த ஒளியின் வீழ்ச்சி அங்க நடக்கும். சக்தி நிவாதம், நிவாதம் என்பது வீழ்ச்சி, சக்தி என்பது திருவருள் ஒளி. ஆணவ இருள் ஒடுங்க ஒடுங்க என்ன அந்த திருவருள் ஒளி பெருகுதுன்னு அதுக்கு பொருள், ஏன்னா திருவருளால்தான் ஆணவர்கள ஒடுங்குது. ஆகவே அந்த சத்தினிவாதமும் நிகழும். ஆகவே இருவினை ஒப்பும் மலபரிவாகம் சத்திரிவாகம். சைவ மக்களாகிய நமக்கு வந்து எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை. எப்போ உயிர்களுக்கு வீடு வேறு கிடைக்கும்னா தெளிவா சொல்லலாம். பக்குவம் வரும்போது கிடைக்கும் சொல்வது, சுருக்கமா சொல்வது, பொதுவா சொல்வது, பக்குவங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் பண்ணலாமே. நாம தெளிவா என்ன சொல்லலாம்னா இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்தினிவாதம் வந்தாதான் முத்தி கிடைக்கும். நம்மளை வேற யாரும் எதுவும் சொல்லி நம்மளை மயக்க முடியாது. அதுக்குதான் இந்த சாஸ்திர வகுப்பினுடைய பெரும் பயன் அதுதான். அப்படின்னா முத்தி கிடைக்கும், இப்படினா முத்தி கிடைக்கும் இல்லையா, நீங்க இந்த ராசினாலே முத்தி கிடைக்கும், அந்த நட்சத்திரனாலே முத்தி கிடைக்கும், இதுல வந்து பிறந்துட்டீங்க உங்களுக்கு மறுஜென்மம் இல்ல இதெல்லாம் கிடையாது. எப்பவும் ஒருவருக்கு இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாகம் வருதோ அப்பந்தான் முத்தி. எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த இருவினை ஒப்பு மலபரிபாக சத்தினிவாதம் ஒரு உயிருக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார். எத்தனையோ உயிர்கள் எண்ணில்லாத உயிர்களுக்கு ஐந்துழில் படுத்துகிறோம், அதுல ஒரு உயிருக்கு அந்த இருவினை ஒப்பு மலபரிபாக சத்தினிவாதம் ஏற்பட்டாலும் சாமி வந்து எப்படி வருவாராம், ஓடோடி வருவாராம் குருவாக. ஆமா, மோகமுடனே அனுக்கிரகிச்சுங்க, மோகமுடனே அனுக்கிரகிச்சு இல்லையா. என்னையா எந்த நேரமும் இந்த ஆளு டிவிய போட்டுக்கிட்டு எந்த நேரமும் கிரிக்கெட் கிரிக்கெட்னு பார்த்துட்டு இருக்காரையா அப்படின்னு ஒருத்தரை சொன்னா அப்ப இன்னொருத்தனை சொல்லுவாரு அவர் கிரிக்கெட்ட ஒரு மோகம் யாவருக்கு அப்படின்பார் இல்லையா. ஒன்றில் உள்ள தீவிரமான விருப்பம் அது மோகம்னு சொல்லப்படும். அது மாதிரி சாமிக்குமா மோகம்லாம் உண்டுன்னா உண்டு என்று நம்ம தட்சிணாமூர்த்தி சொல்றார். சாமியினுடைய மோகம் எப்படிப்பட்டதுன்னா உயிர்களுக்கு எப்படியாவது வந்து பேரின்பத்தை வழங்க வேண்டும், உயிர்களின் துன்பத்தை எப்படியாவது துடைக்கணும், உயிர்களுக்கு எப்படியாவது பேரின்பம் வழங்கணும், வழங்கையே ஆகணும். எத்தனை உயிர்களை எண்ணி சொல்ல முடியாது, அத்தனை உயிர்களுக்கும் வழங்கணும் என்பதில் கொஞ்சம் கூட அவர் வந்து தளராம நிற்கிறார் சுவாமி இல்லையா. திரும்ப திரும்ப ஒரு செயலை செஞ்சாதானே அந்த செயலில் அவருக்கு மோகங்கிறோம், மாதிரி திரும்ப திரும்ப ஐந்தொழில் செய்கிறார். அப்போ உயிர்களாகி நம் மீது சுவாமி வைத்திருக்கின்ற கருணை இருக்கின்றதே அளவில்லாத கருணைங்கிறோம், அதை மோகங்கிற சொல்லால குறிப்பிடுறார். உயிர்கள்னா சுவாமி தான், அதாவது நம்முடைய குழந்தைகளாக நம்ம நினைக்கிறார், அதனால நம்ம மேல அவருக்கு அளவில்லாத கருணை. அதனாலே மோகமுடனே அனுக்கிறது தீவிரமான ஒரு விருப்பத்தோடு எம்பெருமான் குருவாக இருந்துவிடி வருகிறார். இவர் வந்து அரண்மனையிலிருந்து அரண்மனை கருவூலத்திலிருந்து குதிரை வாங்க பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதுரையிலிருந்து புறப்படுகின்றார். இவர் திருப்பரந்துரை அடைவதற்கு முன்பாக அவர் அங்கு குருந்தமர நீழலிலே காத்திருக்கின்றார். இவர் வருவதற்கு முன்பே அங்கு காத்திருக்கின்றார், வேற யாரோடையும் அவருக்கு எந்த வேலையும் கிடையாது, இவரை ஆட்கொள்ளணும். அதுக்காகத்தான் அங்கேயே எழுந்திருக்கின்றார். போனி தேவடி தீண்டினன் காண்கன்னா யாருக்காக வேண்டி, அந்த வாத உலகக்காக அவரை ஆட்கொள்ளதுக்காக தான் தீண்டிருக்கிறார் இல்லையா. வேற யாரும் தேவடி தீண்டன் யாருன்னு தெரியல, சிவன் யானும் தேரிடன் காண்க அவர் ஒருத்தர் தான் தெரிஞ்சிருக்காது சிவபெருமான். இவர் அங்க திருப்பரந்துரைக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் வந்து காத்திருக்கின்றார் என்று சொன்னால் இளையான்குடி மாறநாயனார் வீட்டுக்கு வந்து அந்த நள்ளிரவிலும் மழையிலும் வந்து கதவை தட்டுகிறார் என்று சொன்னால் இல்லையா, இதை எல்லா கோணத்திலையும் நாம புரிஞ்சுக்கணும். நாவுக்கரசு பெருமானுக்கு சூளை நோய் தருகின்றார் என்று சொன்னால், சூழல் நோய் அவருக்கு துன்பம் தந்திருக்கு, இதை எப்படி நீங்க கருணை சொல்லாங்க? அவரை சைவத்துக்கு கொண்டு வர வேண்டும். சைவத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவருக்கு அந்த முத்தியே வழங்கிவிட வேண்டும். சைவத்துக்கு வராது, வரவும் முத்தி தான். அதை பார்க்கணும் நாம. முந்தைய நாள் வரை சமண சமயத்தில் இருந்தவர், அதுவும் அப்படி இப்படி இல்ல, தர்மசேனர்னு அதுல ஒரு பெரிய ஆச்சாரிய நிலையில இருந்தவர், மறுநாளே வாராருக்கு சைவத்துக்கு. எப்போ? அதிகாலை பொழுதுல. நீரணிந்தார் அகத்திரளும் நிறைகங்குள் புகத்திரளும் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளி அடிச்சு. அந்த திருப்பள்ளி அடிச்சு காலம் புறையிருளும் நீங்குது, இவர் நெஞ்சில் உள்ள அகையிருளும் நீங்குது. அகையிருள் நீங்குதுன்னா ஆணவயிருள் நீங்குதுன்னு இருக்கும். அந்த விடிய காலம் புறையிருள் நீங்குகின்ற சமயத்தில் இவருடைய ஆணவயிருளும் நீங்குது, முக்தி பெறுகின்றார். சைவத்துக்கு வரும்போதே சிவன் முத்தராக வருகின்றார். எவ்வளவு பெரிய அற்புதம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம். ஞானசம்பந்தர் போலவே அருட்பதிகம் பாடுகின்றார் இல்லையா? இதுதான் சூழல் நோய் கொடுக்க போய் தான் அவரு அதை வந்து திருவருளாலதான், சிவபெருமான் திருவருளாலதான் தீரும்ங்கிற தெளிவு பெற்று சைவத்துக்கு வந்து இந்த திருவருளையே சூழல் நோய் நீங்கியதோடு மட்டுமல்லாமல் திருவருளையும் பெற்று விட்டார். என்ன அப்ப நான் கேட்கிறேன், என்ன இந்த நாவுக்கரசர் ஒருத்தர் தான் வந்து வேற்று கமயத்தில் இருக்கிறாரா? அவரை தவிர வேற எல்லாரும் சைவதமயத்தில் இருக்கிறாங்களா? இல்லையா? எத்தனையோ பேர் வேற்றுமயங்கள் இருக்கிறாங்க. இப்ப இவரை மட்டும் கொண்டு வரணும்னு என்ன சுவாமிக்கு? அதுதான் அங்க சுவாமி அவர் மேல வச்சிருக்கிற பெரிய கருணையா இருக்கான். ஆகவே சூழ்நிலை கொடுத்துட்டாரு, சாதாரணம் நினைக்க கூடாது. ஏன் எத்தனையோ பேர் இருக்கிறாயா? இவரும் இருந்துட்டு போட்டீங்கன்னு விதாம விட்டுருந்தா இல்லையா? என்னைக்கு வர முடியுங்க? இல்ல, இவரை ஆட்கொண்டே ஆகணும். அவர் மாட்டேன் மாட்டேன்னு சொன்னாலும் ஆட்கொள்ளணும். அதுக்கு ஒரு வழிமுறை தான் அந்த சூழல் நோயை ஒழிய. அது கொஞ்ச காலத்துல நீங்க போயிருது, அவ்வளவுதான். நீங்காத பேரின்பத்திலே இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, நாமார்க்கும் குடியல்லோங்கிற பெருநிலையில் இவர் வந்துட்டார். அப்ப எத்தனையோ பேர் இருக்காங்களா? அப்ப இவர் மேல மட்டும் என்ன? அதான் ஏற்ற அந்த ஏற்ற வினைவப்பும் இருள்மலத்தின் மேற்றிகளும் பாகமும் சத்தினி பாதமும் பார்த்து உற்ற அளவில் இந்த அறிகுறிகள் பொருந்தி விட்டதா ஒரு ஆன்மாவிடம்? பொருந்திய உடனேயே மோகமுடனேயே அனுகிரகித்து. ஆமா 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 ஆமா, முன்னை தவம் இருந்தது. ஆமா, இவ்வுயிர்களுக்கு முச்சை தவத்தான் ஞானம் நிகழும் என்றது நார் மெய்கண்டா. ஏயா, முச்சை தவமும் இருக்க போய் தான் முன்னமே முனியாகி நமையடைய தவமும் என்றான் என்று. அது ஏதோ ஒரு ஊர் கொஞ்ச காலம் வேற்று சமயத்தில் இருக்கணும்னு இருந்திருக்கு. அந்த முன்னை தவமும் அந்த முன்னை தவத்தின் பயனை பெறுவதற்கு ஒரு துணையாக தமக்கையாருடைய தவமும். அதனாலதான் அது அப்பர் பெருமானே வந்து அங்க தமக்கையாரை பார்க்கும் பொழுது நந்தமது குலம் செய்த நற்றவத்தின் பயனணையீர், நம்முடைய குலம் செய்த நல்ல தவத்தின் பயனாக இருப்பவரே என்று நம்முடைய தமக்கையாரை அழைக்கின்றார். ஐயா, குலம் செய்த பயன், எனக்கு இப்படி ஒரு தமக்கையார் கிடைத்தார், அவர் மூலம் எனக்கு இந்த சிவமாம் தன்னை பெருவாழ்வு கிடைத்தது. அதத்தான் ஏன் சேக்கலா பெருமான் அப்படி பாடுகின்றார் என்று சொன்னால், நந்தமது குழந்தைத நற்றவத்தின் பயனணையர்னு திலகவதியாக நாவுக்கரசர் பாடுவதாக சும்மா வெறும் வர்ணனையில் சொல்ல மாட்டார், எல்லாத்துக்கும் தாண்டி இருக்கிறது. ஏன்னா அந்த நாவுக்கரசு பெருமான் திருத்தாண்டத்திலே சொல்வார், குளம் கொடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை என்பார். குளம் கொடுத்து கோல், அது கோள்கள் வாயிலாகத்தான் ஊழ்வினை பயன்கள் வருகின்றன. அதனாலதான் ஊழ்வினை பயன்களை போக்கக்கூடிய பதிகத்துக்கு கோளறு பதிகம்னு பேர் உண்டு இல்லையா? அந்த கோல் நீக்குதல்னா அந்த வினை பந்தத்தை நீக்குதல். எப்படி நீக்குதல்? குளம் கொடுத்து நல்ல குளத்திலே பிறக்குமாறு செய்து தன் குளத்தில் உள்ளவர்களின் துணையோடு அந்த பந்தத்திலிருந்து நீங்குதல். குளம் கொடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை என்று அப்பர் பெருமான் பாடித திருவுள்ளத்தில் கொண்டு ஜெயிக்கலா பெருமான் எப்போ அந்த கோல் நீங்குச்சோ அப்ப என்ன சொல்றாரு? அக்காவை பார்த்து நந்தமது குளஞ்செய்த நற்றவத்தின் பயனனையே. அந்த இருவினை ஒப்பும் மலபதி பாகமும் சத்தினி பாகமும் உயிரிடத்திலே ஏற்பட்ட மாத்திரத்தில் இதற்காகத்தானே இத்தனை ஊழி ஊழி காலம் காத்திருந்தேன் என்று சொல்லி ஓட ஓடி வந்து ஆட்கொள்கின்றான் இல்லையா? நம்மள மாதிரி ஆளுதான், சரி மலபதி பாகம் ஏற்பட்டுதான் ஏற்படட்டும், உடனே என்ன அனுகிரகம் பண்ணணும்னு என்ன இருக்கு? இல்லையா? நான் எவ்வளவோ ஊழிக்காலம் காத்திருந்தேன், ஏன் நீ கொஞ்சம் காத்துற இல்லையா? அப்படிங்கிற மாதிரிதான் உயிர்களுடைய மனப்பாங்க, அப்படிதான் போகும் இல்லையா? நம்ம ஒருவர் காக்க வைத்தால் அவரை அதுக்கு மேல காக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்போம் என்ன. ஆனா சுவாமியினுடைய அந்த கருணையை பாத்தீங்களா, எத்தனை ஊழிக்காலம் சுவாமியை காக்க வைத்தாலும் அந்த இருவினை ஒப்புங்கிறது உயிருக்கு ஏற்பட்டுட்டதுன்னா ஓடோடி வந்து அனுக்கிரகம் செய்யறார். நினைப்பவருடைய உள்ள தாமரையில் விரைவாக எழுந்தருளுவான் என்ற கருத்தில் தான் மலர்மிசை ஏகினான்னு சொன்னார். மலர்மிசை ஏகுவான் சொல்லணும், ஏகுவான் எதிர்காலத்தில் சொல்லணும் இல்லையா? அத நிகழ்காலத்தில் சொன்னா கூட பரவாயில்ல, இறந்த காலத்தில் சொல்றாரு ஏகினான்னு, எழுந்தருளி விட்டான்ங்கிறார் இல்லையா? மூணு பேர் ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க, ரெண்டு பேரும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரெடி ஆகிட்டாங்க, ஒருத்தவங்க மட்டும் கொஞ்சம் தாமதம் ஆயிட்டது. இனி அவன் அப்பதான் சாப்பிட போறான், சாப்பிட்டுட்டு இருக்கிறான்னு வைங்களேன், ஏய் என்ன சாப்பிட்டியா, நேரம் ஆகுது அப்படின்னா, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா அவர்களுக்கு சரிப்பாகும், பாருங்க ஐயா என்ன சாப்பிட்டுட்டு இருக்கான்னு. ஆஹ், சாப்பிட்டுட்டேன் அப்படிமா, இதோ இதோ சாப்பிட்டுட்டேம்மா. ஆனா உண்மையில அது என்ன நடக்குது, சாப்பிடுதல் நிகழ்காலத்துல தான் இருக்கு, சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறான். நிகழ்காலத்தை அவன் எதிர்காலமாக்கி சொல்றான், ஏன்னா விரைவாக சாப்பிடுவேன்னு அதுக்கு அர்த்தம் குறிப்பு, விரைவாக சாப்பிட்டு முடிச்சிருவேன் என்பது குறிப்பு. இன்னொருத்தன் என்னடா, அப்பதான் சாப்பிடவே போறான், என்ன கட்டுக்கிட்டே வந்து உட்காருவேன், ஆனா அவனையும் சாப்பிட்டேன்னு கேட்டா இதோ சாப்பிட்டேம்மா. அவனும் அவனுக்கு சாப்பிட போவது எதிர்காலம், அவன் எதிர்காலத்தையும் இறந்த காலமாக்கி சொல்றான், அதுவும் விரைவு பற்றி சொல்வது. இறந்த கால குறிப்போடு விளத்தல் விரைந்த பொருளை என்பனார் புலவர் என்று சொல்லாப்பே சொல்வான். நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இறந்த காலத்தில் குறிப்பிடுவது அந்த விரைவு பற்றி, விரைவை வலியுறுத்துவதற்காக. அத மாதிரி நினைப்பவருடைய உள்ளத்துல எழுந்தருளுவான் அப்படின்னு எதிர்காலத்தில் சொல்ல வேண்டியத எழுந்தருளி விட்டான் என்று இறந்த காலத்தில் வள்ளுவர் சொல்லிட்டார்னா, நினைப்போர் உள்ளத்தில் விரைவாக எழுந்தருளுவான் பெருமான் அந்த விரைவை குறிப்பதற்கு அப்படின்னு பரிமேலழகர் அருமையாக சொல்றார். மலர்மிசை ஏகினாங்கிறதுக்கு விளக்கம், சுவாமி நமக்கு அருள் செய்வதற்காகத்தான் காத்திருக்கின்றார். எப்போ அந்த சத்தினிபாதம் வந்ததோ அப்போ மோகமுடனே அந்த தீவிர விருப்பத்தோடு வந்து அருள் செய்து சோகமுறும் துன்பப் பிறவி துடைத்து. சோகம் அதாவது சோகம் என்பது துன்பம், சோகம் என்பது கவலை, கவலை தரக்கூடிய துன்பமயமான பிறவியை துடைத்து, துன்பப் பிறவி துடைத்து தொலையா பேரின்பத்திருத்திடும் எங்கோமா, தொலையாத அழியாத பேரின்பத்திலே இருத்திடக்கூடிய எங்கள் தலைவன். சரிங்களா, துன்பப் பிறவி, துன்ப பிறவினா அந்த பிறவியே துன்பம். பிறவியில ரெண்டு வகை, ஒன்னு துன்ப பிறவி, இன்னொன்னு இன்ப பிறவி, அப்படி அர்த்தம் இல்லை. பிறவியே எப்படிப்பட்டது துன்பம். அப்ப எது இன்பம், திருவடி பேர் தான் இன்பம். அதான் திருவம்பாவை சொல்லும் போது ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்த ஆடல் தீர்த்தன் என்பம். பிறவியாகிய துயர், பிறவியே துயர் என்று சொன்னார். பிறவியை ஏன் துயர்னு சொல்றோம், அதுக்கு காரணம்னு சொல்லிட்டார், அடைமொழி கொடுத்தார் பிறவிக்கு. ஆர்த்த பிறவி, ஆர்த்தல் என்பது நம்மை, ஆர்த்தல் என்பது கட்டி வைத்தல், கட்டி வைத்திருக்கின்ற ஒன்றை வந்து யாரும் இன்பம்னு சொல்ல மாட்டாங்களே இல்லையா? கட்டப்பட்டு கிடத்தல யாரும் இன்பம்னு சொல்ல மாட்டார். பிறவி நம்மை கட்டி வைத்திருக்கிறது, அதை உணர்வதுதான் பெரிய ஞானம். என்ன நம்ம சார வேண்டியது எம்பெருமான் திருவடி, அதை சார விடாமல் பல்வேறு பற்றுகளை நம்மிடம் ஏற்படுத்தி அந்த திருவடி சார்பை பற்றி சிந்தனை வராமல் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த உலகம். அதனால இந்த உலகம் இந்த பிறவியே என்ன சொல்றார், நம்மை கட்டி இருப்பது பிறவிங்கிறார். ஆர்த்த பிறவி, ஆர்த்து இருப்பதனால அப்ப அந்த பிறவி வந்து துயரமா, துயரமானதை தான் இருக்கணும். அதனாலதான் ஆர்த்த பிறவி துயர்கட என்று சொன்ன. ஆகையினாலே நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் வருது. தீர்த்தன்னா அங்க பாவி நோன்பு இருக்கின்ற அந்த பெண்கள் தீர்த்த நீராடும் போது பாடுகின்றார்கள், தீர்த்தமாக இருப்போன் சிவபெருமான், எனவே தீர்த்தன் சொன்னார். ஆர்த்தாடும் தீர்த்தன்னா அந்த இடத்துல ஆர்த்தாடும் என்பதுல அந்த இடத்துல வந்து கட்டுதல்ங்கிற பொருள் இல்லை, ஆர்த்தல் என்பதற்கு ஆரவாரம் செய்தல்ங்கிற பொருளும் உண்டு, ரெண்டு பொருள் இருக்கு என்ன. ஆகவே நாம அங்க சிவபெருமானை போற்றி பாடி அந்த தீர்த்தத்திலே அவர்கள் நீராடுகின்றார்கள். நாம போற்றி பாடுகின்ற இந்த தீர்த்தமயமா இருக்கின்ற பெருமான் அங்க அப்படி அர்த்தம் வரும். மகிழ்ச்சியோடு பாடுது, மகிழ்ச்சி ஆரவாரம் செய்த ஆர்த்தங்கிறதுக்கு அந்த பொருளும் இருக்கு. ஆர்த்த பிறவின்னு வர்ற இடத்துலதான் அந்த கட்டி இருக்கிற பிறவி அர்த்தம் வரும். ஆர்த்தாடும் தீர்த்தன் என்பது நான் மகிழ்ச்சியோடு பாடி நீராடக்கூடிய தீர்த்தமயமாக இருக்கின்ற பெருமான். அந்த தீர்த்தத்தையே பெருமானாக பார்க்கின்றார்கள். அது 13 திருப்பாடலும் நல்லா விளக்குகின்றார். பெருமானாகவும் பெருமாட்டியாகவும் அந்த தீர்த்தம் இருப்பது 13 பைங்கோலை காரமலரால் அதில் அருமையாக சொல்லியிருப்பார்கள். ஆகவே துன்பப் பிறவி துடைத்து தொலையா பேரின்பத் திருத்தியிடும் எங்கோமான் என்று எம்பர் இப்படிப்பட்ட இயல்புடைய பெருமான் இதுவரை சொன்னது என்னவென்றால், ஆகவே அயன்மால் போன்ற தேவர்களாலும் அறிய முடியாத நிலையில் இருக்கின்ற பெருமான் அவர்களைப் போல தன்முனைப்போடு இருக்கக்கூடிய சகல உயிர்களிடத்திலும் அறிவுக்கு அறிவாக மறைந்திருந்து அந்த உயிர்களை பக்குவப்படுத்தி முத்து இன்பமாகிய குறிக்கோளை அந்த உயிர்கள் பெறுவதற்காக அந்த உயிர்களிடம் அந்த உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கின்றார். செய்யும் பொழுது தம்முடைய அருட்சக்தியை பறை ஆதி இச்சை ஞானம் பிரிய என்று ஐவகையாக கொண்டு வேறுபட்ட முறையில் இருக்கக்கூடிய சுத்தமாயே அசுத்தமாயின் வேறுபட்ட முறையில் கூடிய முதல் காரணத்திலே போ சக்திகளால் பொருந்தி அதிலிருந்து தனு கரண புவன போகங்களாகிய சாரிய உலகங்களை எல்லாம் படைத்து உயிர்களுக்கு கொடுக்கின்றார். ஏன்னா அந்த ஆணவமலை நீங்கணும்னா உயிர்கள் வினை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். யான் எனதுங்கிற உணர்வோட உயிர்கள் செய்கின்ற செயல்கள் தான் வினைகள். அந்த வினைகள் செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்ப உலகத்துல வாழ வச்சாதான் வினைகள் செய்ய முடியும். அந்த வினைகள் செய்ய வச்சு வினைப்பழங்களை ஊட்டி என்ன படிப்படியா அந்த உயிர்கள் வந்து அந்த வினைகளின் இயல்புகள்லாம் புரிந்து கொண்டு இன்ப துன்பத்துல அதுக்கு சமநோக்கு பெறணும், இருவினை ஒப்பு வரணும். அதுக்கு ஏற்றபடி பிறவிகளை கொடுக்காவிட்டால் உயிர்கள் உலக மயக்கத்திலிருந்து ஒரு காலம் விடுபடாது என்று திருவுள்ளத்தில் கொண்டு அதற்கு ஏற்றபடி உயிர்களுக்கு உலகங்களை எல்லாம் படைத்து கொடுத்து ஊழிக் காலத்திலே ஒடுக்கி இப்படி மீண்டும் மீண்டும் படைத்தும் ஒடுக்கினாலும் உயிர்கள் பக்குவப்படவில்லை என்ற உயிர்களை இகழாமல் மீண்டும் மீண்டும் அந்த உயிர்களுக்கு பிறவி தந்து தந்து முடிவிலே ஒரு காலத்திலே ஒவ்வொரு உயிராக பக்குவப்படும் போது அந்த இருவினை ஒப்பு வந்துவிட்டால் தீவிர விருப்பத்துடன் தீவிரமான அருளுடன் மோகமுடன் வந்து அனுக்கிரகித்து துன்பப் பிறவியை நீக்கி பேரின்ப முட்டியை அருளக்கூடியவன் என் தலைவன். இந்த தொழிலை தான் செய்ய வேண்டும் என்று தனக்குத்தானே நியமித்துக் கொள்கின்றார். அப்படிப்பட்ட தலைவன் நம்முடைய தலைவன். அந்த தலைவன் தன்னை எப்படி ஆட்கொள்ள வந்தார் என்பதை வரக்கூடிய பகுதியிலே சொல்ல இருக்கின்றார்.